வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கல்பனா முனியாண்டி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரி சிறுமி படுகொலை சம்பவத்தில் கொலை, 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு. ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவான மேலும் சிலரை தேடுகிறது போலீஸ். சிறுமி உடலுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் அஞ்சலி. ஒரு தாயாக உடன் இருப்பதாக சிறுமியின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல். சிறுமி படுகொலையை கண்டித்து புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் அமைதி பேரணி மற்றும் பந்த். சிறுமி மரணத்திற்கு நீதி கேட்டு 8 தேதி அதிமுக சார்பில் பந்த் அறிவிப்பு. புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு ராகுல்காந்தி கடும் கண்டனம். பெண்களின் பாதுகாப்புதான் வளர்ச்சியடைந்த தேசத்திற்கு அடையாளம் எனவும் கருத்து. பெரியாரின் வரலாறு, சமூக பணிகள், கர்நாடக பாடத்திட்டத்தில் சேர்ப்பு. கர்நாடக கல்வித்துறை அறிவிப்பு. பாம்பே ஜெயஸ்ரீ உள்ளிட்ட 94 சிறந்த கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமி விருது வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. புகழ்பெற்ற கலைஞர்கள் 7 பேருக்கு ஃபெலோஷிப் விருதும் வழங்கி கௌரவிப்பு. 36 வயது நிலை படத்திற்கு சிறந்த நடிகை விருது பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது. நடிகை ஜோதிகா நிகழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். நீங்கள் நலமாய் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அரசின் திட்டங்கள் மக்களிடம் சென்று சேர்வதை உறுதி செய்ய நீங்கள் நலமாய் எனும் திட்டம் தொடங்கப்படும் என சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இத்திட்டத்தின்படி மக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கருத்து கேட்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியிருந்தார். இந்நிலையில் நீங்கள் நலமா திட்டத்தை இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டங்களால் அடைந்த பயன் குறித்து கேட்டறிந்தார். மக்களின் நலனை காக்கவே தான் உழைப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நீங்கள் நலமா திட்டம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திட்டத்தை தொடங்கி வைத்து மக்களிடம் பேசியபோது மகிழ்ச்சி அடைந்தேன் என்றும், மக்களிடம் கருத்துக்களை பெற்று அரசின் சேவைகளை மேம்படுத்த இத்திட்டம் உதவும் என்றும் கூறியுள்ளார். ஒவ்வொரு திட்டமும் எந்த நோக்கத்திற்காக அறிவிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டு வருகிறதா என்பதுதான் தனக்கு முக்கியம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் மக்கள் நலமாக இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் நலத்திட்டங்கள் நின்று போய்விட்டதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு விட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, மின்கட்டணம், விலைவாசி உயர்ந்துவிட்டதாகவும் மக்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. கடந்த 2 தேதி வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த 9 வயது சிறுமி திடீரென மாயமான நிலையில் பெற்றோர் போலீசில் புகார் அளித்து தேடி வந்தனர். பின்னர் அம்பேத்கர் நகரில் உள்ள வாய்க்காலில் கை கால்கள் துணியால் கட்டப்பட்ட நிலையில் சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டது. இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளைஞர் கருணாசும், 57 வயது முதியவர் விவேகானந்தனும் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் இருவரும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று கொலை செய்தனர். உடலை வேட்டியால் கட்டி வாய்க்காலில் வீசியதும் தெரியவந்தது. புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் மாணவர்கள் நடத்திய சாலை மறியல் போராட்டத்தில் தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர். இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வந்தனர். புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு புதுச்சேரி அரசு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது. கொலை செய்யப்பட்ட சிறுமியின் தந்தையை நேரில் அழைத்து ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி சிறுமியின் குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து சிறுமியின் உடலை பெற அவரது தந்தை சம்மதம் தெரிவித்தார். பின்னர் சிறுமியின் உடல் வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. சிறுமியின் உடலுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். சிறுமி படுகொலை வழக்கில் விரைவு சிறப்பு நீதிமன்றம் அமைத்து 1 வாரத்திற்குள் தீர்ப்பு வரும் என்றும், குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்.
தெரிந்ததிலிருந்து நிலை குலைந்து போயிருக்கிற இங்க உள்ள பெண்களின் உணர்வு தான் எனக்கும் இருக்கு. இந்த பெண்களுக்கு உணர்வு என்ன இருக்கோ அதே தான் எனக்கும் இருக்கு. ஒரு தாயா அந்த தாய் கூட நான் நிக்கிறேன். குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள்.
புதுச்சேரி சிறுமியின் படுகொலைக்கு நீதி வேண்டியும் இந்த சம்பவத்திற்கு முதல்வர் உள்துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வலியுறுத்தியும் இன்று மாலை இந்தியா கூட்டணி சார்பில் அமைதி பேரணி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை முழு அடைப்பு போராட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக சார்பிலும் நாளை பந்த் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று புதுச்சேரி பாஜக அரசை கண்டித்து திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர், சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் நாட்டில் தொடர்ந்து நடைபெறுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். 2022 மட்டும் பெண்களுக்கு எதிராக 4.3 லட்சம் குற்றங்கள் நடந்துள்ளன என்றும், இதில் 31,000 குற்றங்கள் பாலியல் வன்கொடுமையாக நிகழ்ந்துள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜார்க்கண்டில் வெளிநாட்டு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது உள்ளிட்ட சம்பவங்களை மேற்கோள் காட்டியுள்ள ராகுல்காந்தி, பெண்களின் பாதுகாப்பு மற்றும் மரியாதைதான் வளர்ச்சியடைந்த தேசத்தின் அடையாளம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் தேர்வு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்தந்த மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்திலிருந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஓரிரு நாட்களில் நடைபெறும் பாஜக மத்திய தேர்தல் குழுவினர் 2வது குழு கூட்டத்திற்கு பிறகு தமிழகத்திலிருந்து போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து 2479 பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்பட 40 தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு அளிக்கலாம் என அக்கட்சி பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன் பேரில் பிப்ரவரி 21 முதல் மார்ச் 6 வரை மொத்தம் 2479 பேர் மனு அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு விரைவில் உறுதி செய்யப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் 3 தனி தொகுதிகளும் 1 பொது தொகுதியும் ஏற்கனவே கேட்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு கட்சியாக அழைத்து திமுக தொகுதி பங்கீடு செய்து வருவதாகவும், விரைவில் நாங்களும் தொகுதி பங்கீட்டை உறுதி செய்வோம் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடனான கூட்டணியை அறிவித்துள்ள சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமாருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்துள்ளார். சரத்குமாரின் வரவு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நிச்சய முந்து சக்தியாக அமையும் என கூறியுள்ள அண்ணாமலை, சரத்குமார் தேசியத்தின் மற்றொரு குரல் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பொதுத் தேர்வுக்கு தட்கல் திட்டத்தில் விண்ணப்பிக்கும் மாணவர்கள் சிறப்பு கட்டணம் செலுத்த தேவையில்லை என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 10, 11 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தோல்வியடையும் மாணவர்களுக்கு ஜூன் ஜூலை மாதங்களில் உடனடி தேர்வு நடத்தப்படுகிறது. குறிப்பிட்ட கால அளவிற்குள் விண்ணப்பிக்க தவறும் மாணவர்களுக்கு கடைசி வாய்ப்பாக தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் மாணவர்கள் சிறப்பு கட்டணம் 1,000 ரூபாய் செலுத்த தேவையில்லை என பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அறிவித்துள்ளார். பாம்பே ஜெயஸ்ரீ உள்ளிட்ட 94 சிறந்த கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமி விருதினை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். 2022-23 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். இசை, நடனம், நாடகம், நாட்டுப்புற, பழங்குடியின கலைகளில் சிறந்து விளங்கும் 94 கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. குறிப்பாக பாடகி பாம்பே ஜெயஸ்ரீக்கு விருது வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டிலிருந்து 2022 ஆண்டுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதினை மகாராஜபுரம் ராமச்சந்திரன், ஜெயந்தி குமரேஷ் ஆகியோர் பெற்றனர். 2023 ஆண்டுக்கான விருதினை தமிழ்நாட்டிலிருந்து நெய்வேலி நாராயணன் பெற்றார். இதனைத் தவிர 7 கலைஞர்களுக்கு ஃபெலோஷிப் விருதும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் வழங்கப்பட்டது. கேரளாவில் மனிதர்கள் மீதான வனவிலங்குகளின் தாக்குதலை சிறப்பு பேரிடராக அறிவித்து கேரள அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக மனிதர்களை வனவிலங்குகள் தாக்கி வரும் துயர சம்பவங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. மனிதர்கள் வனவிலங்கு மோதல் தொடர்பான பிரச்சினைகளை ஒருங்கிணைக்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை சேர்த்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. வாகனங்களில் ஏற்படும் அதிர்விலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் சாதனத்தை காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பொறியாளர் கண்டுபிடித்து அசத்தியுள்ளார். பிள்ளையார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பொறியாளர் சிவக்குமார் இருசக்கர வாகனங்களின் சஸ்பென்சரில் ஏற்படும் அதிர்வுகளை மின்சாரமாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். அதன் பலனாக மின்காந்த தூண்டல் விதி மூலம் சஸ்பென்சரில் ஏற்படும் அதிர்வுகளை மின்சாரமாக மாற்றி அதை பேட்டரியில் சேமித்து வைத்து பயன்படுத்தி வருகிறார். சென்னையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எவ்வித முடிவும் எட்டப்படாத நிலையில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள பஞ்சபடியை வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை போக்குவரத்து தொழிலாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக ஏற்கனவே 6 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் 7ஆம் கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சுமார் 2 மணி நேரம் நடந்த இந்த பேச்சுவார்த்தை எவ்வித முடிவும் எட்டப்படாததால் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையில் உள்ள கோயில்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக பெங்களூர் காவல்துறைக்கு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சென்னை காவல்துறையினரை பெங்களூர் போலீசார் உடனடியாக தொடர்பு கொண்டு மிரட்டல் குறித்து தெரிவித்தனர். அதன் பேரில் கோயில்களில் சோதனை செய்ததில் வெடிகுண்டு குறித்து வந்த தகவல் வதந்தி என கண்டறியப்பட்டுள்ளது. எனவே மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஜோஃபர் சாதிக்கிற்கும் தங்கள் நிறுவனத்திற்கும் சம்பந்தமில்லை என சஹாரா கூரியர் நிறுவன இயக்குநர் தெரிவித்துள்ளார். 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜோஃபர் சாதிக்கை போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் சஹாரா என்ற கூரியர் நிறுவனம் மூலம் ஜோஃபர் சாதிக் போதைப் பொருட்களை கடத்தியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட பலர் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பகிர்ந்தனர். இதனையடுத்து தங்களது நிறுவன பெயரை கெடுக்கும் நோக்கில் பொய்யான குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பதாக சஹாரா கூரியர் நிறுவன இயக்குநர் சாந்தாராம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கர்நாடக பள்ளி பாடப்புத்தகத்தில் பெரியார் குறித்த பாடத்தை மீண்டும் சேர்க்க அம்மாநில பாடநூல் மறு ஆய்வுக்குழு பரிந்துரைத்துள்ளது. கர்நாடக பாடநூல் மறு ஆய்வுக்குழு பள்ளி பாடப்புத்தகங்கள் தொடர்பான அறிக்கையை அம்மாநில அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. அந்த அறிக்கையில் 10ஆம் வகுப்பிற்கான வரலாறு பாடப்புத்தகத்தில் சமூக சீர்திருத்தவாதிகளான பெரியார் மற்றும் சாவித்ரி பாய் பூலே உள்ளிட்டோர் குறித்த பாடங்களை மீண்டும் சேர்க்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சமூக மற்றும் மத சீர்திருத்த இயக்கங்கள் என்ற தலைப்பில் இடம்பெற்றிருந்த பெரியார் மற்றும் சாவித்ரி பாய் பூலே உள்ளிட்டோர் குறித்த பாடங்கள் முன்னர் நீக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் எனப்படும் ISPL போட்டித் தொடர் மும்பையில் தொடங்கியுள்ளது. 10 ஓவர் டென்னிஸ் பால் கிரிக்கெட் தொடரான ISPL நேற்று தொடங்கியது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள அணிகள் திரைப்பட நட்சத்திரங்களை உரிமையாளர்களாக கொண்டுள்ளன. குறிப்பாக மும்பை அணிக்கு அமிதாப் பச்சன், சென்னை அணிக்கு சூர்யா, ஹைதராபாத் அணிக்கு ராம்சரண் ஆகியோர் உரிமை வகிக்கின்றனர். இந்த சூழலில் ISPL தொடரின் தொடக்க விழா மும்பையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் பங்கேற்றார். அப்போது அவர் ராம்சரண், சூர்யா, அக்ஷய்குமார் ஆகியோரோடு இணைந்து நாட்டு பாடலுக்கு நடனமாடினார். பின்னர் ISPL தொடரின் முதல் போட்டியில் ஸ்ரீநகர் அணியும் மும்பை அணியும் மோதின. நடப்பு மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் முதல் வெற்றியை குஜராத் பதிவு செய்துள்ளது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன்கள் குவித்தது. பின்னர் 200 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி ஆடிய பெங்களூர் அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் 19 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் வெற்றி பெற்றது. தொடர்ச்சியாக 4 போட்டிகளில் தோல்வியடைந்த குஜராத் முதல் வெற்றியை வசப்படுத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இந்த தொடரை ஏற்கனவே 3-1 என்ற கணக்கில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வென்றுள்ளது. இந்நிலையில் 2 அணிகளுக்கும் இடையிலான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலாவில் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்க உள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்திய அணிக்காக தனது 100வது சர்வதேச டெஸ்ட் போட்டியில் விளையாடவுள்ளார். தரம்சாலாவில் தொடங்கும் கடைசி டெஸ்ட் போட்டிக்கான இந்திய ஆடும் 11 அஸ்வின் இடம்பெற்றதால் தரம்சாலா டெஸ்ட் அஸ்வினின் 100வது டெஸ்ட் போட்டியாக அமையும். இதன் மூலம் 100 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய எலைட் வீரர்கள் பட்டியலில் அஸ்வினும் இடம்பெறவுள்ளார். கடந்த 2011ஆம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்டில் அறிமுகமான அஸ்வின் இதுவரை 99 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 507 விக்கெட்டுகளை சாய்த்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி சிறுமி படுகொலை சம்பவத்தில் கொலை, 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு. ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவான மேலும் சிலரை தேடுகிறது போலீஸ். சிறுமி உடலுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் அஞ்சலி. ஒரு தாயாக உடன் இருப்பதாக சிறுமியின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல். சிறுமி படுகொலையை கண்டித்து புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் அமைதி பேரணி மற்றும் பந்த். சிறுமி மரணத்திற்கு நீதி கேட்டு 8ஆம் தேதி அதிமுக சார்பில் பந்த் அறிவிப்பு. புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு ராகுல்காந்தி கடும் கண்டனம். பெண்களின் பாதுகாப்புதான் வளர்ச்சியடைந்த தேசத்திற்கு அடையாளம் எனவும் கருத்து. பெரியாரின் வரலாறு, சமூக பணிகள், கர்நாடக பாடத்திட்டத்தில் சேர்ப்பு. கர்நாடக கல்வித்துறை அறிவிப்பு. பாம்பே ஜெயஸ்ரீ உள்ளிட்ட 94 சிறந்த கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமி விருது வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. புகழ்பெற்ற கலைஞர்கள் 7 பேருக்கு ஃபெலோஷிப் விருதும் வழங்கி கௌரவிப்பு. 36 வயது நிலை படத்திற்கு சிறந்த நடிகை விருது பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது. நடிகை ஜோதிகா நிகழ்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.